அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழிசை. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ் சீல்மொழி செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் தேர்தலுக்கான நாள் நெருங்கி வரும் நிலையில் நாட்டின் பல இடங்களில் தேர்தல் வன்முறைகள் அதிகமாவது குறித்த செய்திகள், இதன் பின்னணி குறித்த ஒரு ஆய்வுச் செவி. அதைத் தொடர்ந்து தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் வடமாகாணத்தைச் சேர்ந்த இளம் வாக்காளர்களின் எண்ண ஓட்டங்கள்.
நாங்கள் மிகுந்த சிரத்தையோடு எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம்.
சேஞ்ச் வரணும் என்றதுக்கான கட்டாயம் ஆட்சி தான் மாற வேணும் என்று எதிர்பார்க்கிறது. எனக்கு என்ன பொறுத்தவரை அதுல ஒன்றுமே இல்ல. மைத்திரியை பற்றி ஒன்றுமே தெரியாது.
கிழக்கிழங்கில் தேர்தல் பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு நடக்கின்றது என்பது குறித்த ஒரு பெட்டகம். தெற்கிழங்கில் சிங்கள மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்பதை அலசும் பெட்டகம்.
ராமமற்ற இருக்கும் வாக்குகள் தான் அதிகமான வாக்குகள். ஆகவே நிச்சயமாக இம்முறை பாரிய பல லட்சக்கணக்கான வாக்குகளே வெற்றியிடக்கூடிய சந்தர்ப்பம் எமது ஜனாதிபதிக்கு இருக்கின்றது.
தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் மத்தியில் தான் உருவானது. ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை என்ற வகையிலே தான் இந்த பொது வேட்பாளரை உருவாக்கி இருக்கின்றார்கள்.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
பிபிசி தமிழோசை செய்திகள் வாசித்தளிப்பவர்கள் விமல் சோக்கநாதன், திருநாவுக்கரசு விக்னராஜா.
ஜாவா கடலில் வீழ்ந்து மூழ்கிய ஏர் ஏசியா விமானத்தின் உடைந்த பாகங்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்தோனேஷிய நிவாரணக் குழுவினர் கடல் படுக்கையில் காணப்பட்ட பெரிய பாகங்கள் நான்கின் மீது தமது கவனத்தை இப்போது திருப்பியிருக்கிறார்கள். இந்த தேடுதலில் உதவுவதற்காக தரையிலும் நீரிலும் பயணம் செய்யக்கூடிய ரஷ்ய நாட்டு வண்டி ஒன்று ஆழ்கடலோடிகள் 22 பேரோடு அங்கு போய் சேர்ந்திருக்கிறது. கடலில் எழும் பேரலைகளும் சுழல் காற்றும் தேடுதல் பணிகளை பாதித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 162 பேரோடு இந்த ஏர் ஏசியா விமானம் காணாமற் போனது. 30 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன.
98ஆம் ஆண்டு கென்யாவிலும் தன்சானியாவிலும் அமெரிக்க தூதரங்கள் மீது நடந்த குண்டு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரிகளில் ஒருவர் என குற்றம் சாட்டப்பட்டிருந்த அபு அனாஸ் அல் லிபி நியூயார்க்கில் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாவதற்கு சில நாட்கள் முன்னதாக இறந்திருக்கின்றார். ஈரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதப்பட்ட அவருடைய உடல்நலம் கடந்த சில காலமாக மிக வேகமாக மோசமடைந்து வந்து சென்றது என்று அவருடைய வழக்கறிஞர் கூறினார். 2013ஆம் ஆண்டு அமெரிக்க சிறப்பு படைகளால் அல் லிபி அவர்கள் லிபியாவில் பிடிக்கப்பட்டார். தான் கடத்திச் செல்லப்பட்டிருப்பதாகவும் துன்பப்படுத்தப்படுவதாகவும் அவர் முறைப்பாடுகள் செய்து வந்தார். நைரோபியிலும் தரசலாமிலும் 220 பேருடைய உயிரை பறித்த தூதரக குண்டு தாக்குதல்களில் தனக்கு சம்பந்தம் கிடையாது, தான் குற்றவாளி அல்ல என்று அவர் கூறியிருந்தார்.
இந்தியாவில் ஜப்பானிய மாணவி ஒருவரை கடத்தி பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்று 1 மாத காலமாக அவரை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பாக 5 இந்திய காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுற்றுலா வழிகாட்டிகள் என்று தம்மை அறிமுகப்படுத்திய இவர்கள் அந்த பெண்ணை அணுகி பீகாரில் உள்ள பௌத்தர்களின் புனிதத்தலமான புத்தகாயா உட்பட பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்று பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினார்கள் என்று கல்கத்தா காவல்துறை மூத்த அதிகாரி பல்லவ் காண்டி கோஷ் கூறியிருக்கிறார். இந்த குழுவினர் பின்னர் மாணவியை காசிக்கு கொண்டு சென்ற போது அவர்களின் பிடியிருந்து தப்பிய மாணவி கல்கத்தாவுக்கு போய் ஜப்பானிய தூதரகத்தின் மூலமாக புகார் வழங்கியிருக்கிறார். தனியாக அவரின் விளம்பரங்களை குறிவைத்து ஒரு கும்பல் செயற்படுகிறார் என்று காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் இருந்து சுமார் 40 இளவயது ஆண்களும் சிறார்களும் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான போக்கோ ஹராம் அமைப்பால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. புத்தாண்டு தினத்தன்று இவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டதாக மலேரி என்கின்ற கிராமத்திலிருந்து மைடுகுரி நகருக்கு தப்பி வந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடத்திச் செல்லப்பட்டவர்கள் அனைவரும் அருகே இருக்கின்ற காட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் நேரில் பார்த்த கிராமத்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு போக்கோ ஹராம் அமைப்பால் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கடத்திச் செல்லப்பட்டிருந்தார்கள். போக்கோ ஹராம் அமைப்பு நாட்டுக்கு பெரிய வேதனையை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் நைஜீரியாவின் அதிபரான குட்லக் ஜோனதன்.
பிரிட்டிஷ் பேரரசியாரின் இளைய புதல்வர் அன்ட்ரூவும் தானும் சட்ட ரீதியான வயதுக்குட்பட்ட அமெரிக்க பெண்ணுறுத்தியோடு பலவந்தமாக பாலியல் உறவு வைத்துக் கொண்டார்கள் என்று அந்த அமெரிக்க பெண் எழுப்பிய குற்றச்சாட்டை அமெரிக்காவின் முன்னணி வழக்கறிஞர் ஒருவர் முற்றாக மறுத்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படாத பெண்ணுறுத்தி அமெரிக்காவின் புளோரிடா மாநில நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் இன்னும் சவால் விடுக்கப்படாத குற்றச்சாட்டுகளை வழக்கறிஞர் அலன் டேஷோவிச் நிராகரித்திருக்கிறார். இளவரசர் அன்ரூ தகாத நடத்தையில் ஈடுபட்டார் என்ற கருத்துக்களை பக்கிங்ஹாம் அரண்மனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இளவரசர் அன்ரூவின் முன்னாள் நண்பர் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எதிராக மிக நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு வழக்கில் இந்த குற்றச்சாட்டுகள் அந்த அமெரிக்க பெண்ணால் எழுப்பப்பட்டிருந்தன. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் புளோரிடாவில் தான் சட்ட ரீதியான வயதுக்கு வர முன்னர் இளவரசர் அன்ரூ உட்பட வேற்று ஆடவர்கள் இருவரோடு திரு எப்ஸ்டீன் தன்னை பலவந்தமாக பாலியல் புணர்ச்சியில் வற்புறுத்தி ஈடுபடுத்த வைத்தார் என்று அந்த அமெரிக்க பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
கொலம்பியா நாட்டின் வடபகுதி நகரம் ஒன்றில் காளை அடக்கல் போட்டிக்கு கண்டனம் தெரிவித்து விலங்கு உரிமை போராளி ஒருவர் தன்னுடைய முதுகிலே 2000க்கும் மேற்பட்ட ஊசிகளை ஏற்றி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார். உள்ளூர் காளை அடக்கல் விழா ஆரம்பமாவதற்கு முன்னதாக இவருடைய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான பிரச்சாரங்கள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற நிலையில் தேர்தல் வன்முறைகளும் அங்கு அதிக அளவில் இடம்பெற துவங்கியிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால ஸ்ரீசேனா நேற்று உரையாற்றிக் கொண்டிருந்தபோது அவரது கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியிருக்கிறது. இதுகுறித்தும் இன்று நடைபெற்ற வேறு வன்முறை செயல்கள் குறித்த செய்திகளையும் தொகுத்துறையார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டம் மீது கற்களினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், அவர்கள் வழங்கிய தகவல்களுக்கமைய மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உரையாற்றிக் கொண்டு இருந்த போதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். இது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன, தனது வெற்றியை சகிக்க முடியாத சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் இவ்வாறான செயல்களின் மூலம் தனது வெற்றியை தடுக்க முடியாதென்றும் எச்சரித்தார். இதேவேளை புலனறுவை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 5 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் நேற்றிரவு தாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டலஸ் அலஹாபெரும குற்றம் சாட்டியுள்ளார்.
அது மைத்ரிபால சிறிசேன இன்று
நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அமைச்சர் அலஹாபெரும மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டம் ஒன்று இன்று புலனறுவையில் நடைபெறவிருந்ததாக தெரிவித்தார். இந்த சமயத்தில் தனது கட்சியின் 5 அலுவலகங்கள் திடீரென தாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் அலஹாபெரும நல்லாட்சி தொடர்பாக பேசும் நபர்களின் இவ்வாறான செயல்களை மக்கள் கண்டிப்பதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பதற்கு நேற்றைய தினம் தீர்மானித்த வடமேல் மாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர் லக்ஷ்மண் வெனுரவின் இல்லம் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள பெஃபரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை குருநாகலையில் அமைந்துள்ள மாகாண சபை உறுப்பினரின் வீடு மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண எட்டியாரச்சி, இதன் காரணமாக அங்கிருந்த மாகாண சபை உறுப்பினரின் பாதுகாவலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண, தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் வேன் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவித்தார். இதேவேளை மத்திய மாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர் ஆர் ஜி சமரநாயக்க எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதாக இன்று கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அறிவித்துள்ளார்.
குடும்ப செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார அலுவலகமும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரின் தேர்தல் அலுவலகமும் தாக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற தேர்தல் வன்முறைகளின் போது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் இரண்டு பிரச்சார அலுவலகங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. பொது எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் காத்தான்குடி பிரச்சார அலுவலகம் மீதும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாலமுனை பிரச்சார அலுவலகம் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தவிர மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் நான்கு பேரின் வீடுகள் மீதும் பெட்ரோல் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. பொது எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றிரவு காத்தான்குடியில் பிரச்சார கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தை குழப்ப முற்பட்ட குழுவொன்றினாலே தங்கள் காரியாலயம் மீதும் தங்களது செயற்பாட்டாளர்களின் வீடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது பாரூக் சிப்லி.
அவர்கள் எங்களது தேர்தல் காரியாலயத்தினை முற்று முழுதாக அவர்கள் உடைத்து அங்கிருந்த சகல தளர்பாடங்களையும் உடைத்ததன் ஊடாக அங்கு நிப்பாட்டப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் பைசைக்கிள் அவர் சேதப்படுத்தியிருந்தார்கள். என்னுடைய வீட்டுக்கு இவர்கள் பெட்ரோல் குண்டு ஒன்றினை வீசி சேதப்படுத்தியிருந்தார்கள். இது எங்களுக்கு எங்களுடைய வீட்டுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு சேதமாக இருந்தது. மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டு 48 மணி நேரத்துக்குள் என்னுடைய வீட்டுக்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது என்று பார்க்கின்ற போது திட்டமிடப்பட்டு என்னுடைய பாதுகாப்பு மீள பெறப்பட்டிருக்கின்றது என்பதை என்னால் திட்ட தெளிவாக கூற முடிகின்றது. அத்தோடு எங்களுடைய கட்சியின் நேற்று அந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்த மூன்று சகோதரருடைய வீடுகளுக்கும் நேற்று இரவு இவ்வாறு பெட்ரோல் குண்டினை அவர்கள் வீசி சேதப்படுத்தியிருந்தார்கள்
என்று தெரிவித்த அவர், பாலமுனையில் ஜனாதிபதியின் தேர்தல் அலுவலகம் மீதான தாக்குதலுக்கும் தமது ஆதரவாளர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முகமது ஃபாரூக் சிப்லி. இதேவேளை ஆளும் தரப்பின் பதிலை பெற தொடர்புகள் கிடைக்கவில்லை. குறித்த சம்பவங்கள் தொடர்பான முறை விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பு கூறுகின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். ஜனாதிபதி தேர்தலையொட்டி இன்று மாலை வரை நடந்திருக்கின்ற 333 அசம்பாவித சம்பவங்களில் 270 சம்பவங்கள் தொடர்பில் ஆளுங்கட்சியினர் மீதும் 41 சம்பவங்கள் தொடர்பில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படுவதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கின்ற சென்டர் ஃபார் மானிட்டரிங் எலெக்ஷன் வயலன்ஸ் என்ற அமைப்பு கூறியிருக்கிறது. பெருமளவிலான அசம்பாவிதங்கள் வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் பதிவாகியிருக்கின்றன. இது தொடர்பில் சிஎம்இவி அமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் டாக்டர் பாக்யசோதி சரணமுத்து அவரிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நலசாமி.
Well, in the last 24 hours, what we have in terms of Pencil Monitoring Election Violence,
தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்திற்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி கடந்த 24 மணி நேரத்தில் ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் பல இடங்களில் பல சம்பவங்களில் வன்முறைகளையும் அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் கட்டவிழ்த்துவிட்டு எதிரணியினரை பிரச்சாரத்தில் ஈடுபட விடாமல் தடுத்து வருகின்றனர். வாக்களிப்பு தினத்தன்று வன்முறைகள் இன்னும் அதிகரிக்கப் போகின்றதா, அதனால் வாக்களிப்பு வீதம் குறையக்கூடுமா என்ற கேள்விகள் தான் இப்போது இங்கிருக்கின்றன என்றார் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து. பல வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்திருப்பதாக காவல்துறை பேச்சாளர் கூறுகின்றார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து
என்ன?
வெறும் கைதுகள் மட்டும் போதாது. கைது செய்யப்படுபவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு முறையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேர்தல் சட்டங்களை மீறுவோரையும் வன்முறைகளிலும் முறைகேடுகளிலும் ஈடுபடுவோரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றங்களுக்கு பொறுப்பாளிகளாக்கப்பட வேண்டும். இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்றார் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து. எதிரணி கட்சி ஆதரவாளர்களின் கருத்துப்படி அவர்களின் பிரச்சார கூட்டங்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதில்லை என்றும் பல இடங்களிலும் எதிரணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகளின் போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலைமை மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று கருதுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன்.
வன்முறைகளும்
அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் இருக்குமானால் அவற்றுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரே வழி மக்கள் பெருந்திரளாக வந்து வாக்களிப்பில் ஈடுபடுவதுதான். அப்படி பெருந்திரளாக வாக்களித்து வன்முறைகளையும் அச்சுறுத்தல்களையும் அவர்கள் நிராகரிக்க முடியும். இந்த வன்முறைகளால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற எதிரணியினர் எந்த அளவுக்கு மக்களை இம்முறை வாக்களிப்புக்காக திரட்டுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இது அமையும் என்றார் பாக்கியசோதி சரவணமுத்து. இம்முறை இலங்கையில் சுயாதீனமான நீதியான தேர்தல் ஒன்று நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று அவரிடம் கேட்டேன்.
இதுவரை நடந்திருக்கின்ற வன்முறைகளை பார்க்கின்ற போது நீதியானதும் சுயாதீனதுமான தேர்தல் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் வன்முறைகளுக்கு மத்தியிலும் கடந்த 2013 செப்டம்பரில் நடந்த வடக்கு மாகாண சபை தேர்தலைப் போல பெருமளவிலான மக்கள் திரண்டு வந்து வாக்களிப்பார்களேயானால் தாங்கள் இப்படியான வன்முறைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற பதிலை மக்கள் அளித்தே தீர்வார்கள் என்றார் இலங்கையில் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையமான சிஎம்இவி அமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் டாக்டர் பாக்கியசோதி சரவணமுத்து.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கிழக்கிழங்கையில் சற்று மந்தமாக துவங்கிய தேர்தல் பிரச்சாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் தீர்மானமான முடிவுகளுக்கு பிறகு உத்வேகம் பெற்றிருக்கிறது. இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது ஏட்டிக்கு போட்டியாக நடைபெறுவதை அடுத்து கடந்த 2 தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது.
எங்களுடைய மத நடவடிக்கைகளிலே கை வைக்காமல் எங்களுடைய அத்தனை உரிமைகளோடும் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று ஒரே கோரிக்கையோடுதான் நாங்கள் அவருக்கு இந்த ஆதரவை கொடுக்க முன்வந்திருக்கிறோம்.
தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் அரசாங்க நிவாரண உதவிகள் மற்றும் சலுகைகள் பொதுமக்களுக்கு வழங்கும் வைபவங்களை கூட ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கான யுக்தியாக கூட கையாண்டு கொண்டார்கள். இது தொடர்பான நிகழ்வொன்றில் துணை அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு தேர்தலில் போட்டிருக்கிறார். நான் மிகவும் கவலை அடைகின்றேன். தமிழர் கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஐயா இன்று மைத்திரிப்பார சிறுசேனையை ஆதரிப்பதென்று தமிழ் மக்கள் நீங்கள் மைத்திரிக்கு வாக்களிங்கள் என்று இந்த அறிக்கை வந்திருக்கிறார். மீண்டும் இந்த மண்ணிலே ஒரு 2 ஓடுவதற்கு அது வழிபடும் சம்பந்தன் ஐயா.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் பாரிய அளவில் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்யாவிட்டாலும் மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றார்கள். இது தொடர்பான சந்திப்பொன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா அரிய நேத்திரன்
கடந்த கால போராட்டத்தினால் 145,000 மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் 500 சிறை கைதிகள் சிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தமிழர்களை பற்றி கரைக்கின்றால், ஆனால் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த 500 பேரை கூட இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததற்கு பிற்பாடு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாத ஜனாதிபதியாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்களில் விருக்கம் இல்லாமல் வாக்கு கேட்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். அதற்கு பின்னால் இருக்கின்ற தமிழர்கள் மிகவும் விருக்கக்கடாக விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
நாளை மறுதினம் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் யாவும் முடிவடைகின்றது.
மக்கள்கிட்ட தேர்தலில் வாக்களிக்கிற ஆர்வம் இருக்குன்னு தான் சொல்லணும். என்னென்னு கேட்டால் இதில் குறிப்பாக சிறுபான்மையினங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுல தேர்தலில் வாக்களிக்கிற பங்களிப்பும் அவங்களோட ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
ஜனாதிபதி மஹிந்தவும் வந்து போயிட்டார், எதிர்கட்சி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவும் வந்து போயிட்டார். அப்படி இருந்தும் எந்த விதமான ஆரவாரங்களும் தேர்தல் பிரசாரமும் இருக்கிறதாக தெரியல. ஆனால் அப்படி இல்லாவிட்டாலும் மக்களில் அநேகமானோர் வாக்களி வேண்டும் என்றுதான் இருக்கிறார்கள். போன ஜனாதிபதி தேர்தலை விட இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் மந்த நிலையிலாம் இருக்குது.
தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரை வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் காணப்படுகின்றார்கள்.
போர்க்காலத்தில் பிறந்து வளரும் காலத்தில் பல இன்னல்களை அனுபவித்து தற்போது முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் இளைஞர்கள் இந்த தேர்தலை எப்படி அணுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சில 10 வயது வாக்காளர்களிடம் பேசினார் நமது ஓனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் 7வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் பரப்புரைகள் வடபகுதியில் இப்போதுதான் சூடுபிடித்திருக்கின்றது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிக்கப் போவதாக அறிவித்து அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கிராம மட்டங்களில் பிரச்சார நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. முக்கிய வேட்பாளர்களான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையில் கடும் போட்டி நிலவுகின்றது. இந்த நிலையில் வடக்கில் இளைஞர்கள் குறிப்பாக முதற் தடவையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ள சிலரிடம் இந்த தேர்தல் குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
முதன் முதலாக வாக்களிக்க இருக்கின்றோம். புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு இப்பத்திய சூழ்நிலையில எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் வேணும். தீர்வு திட்டத்துக்காக நாங்கள் இருவர காலம் போராடி எதுவித பிரயோசனமும் இல்லாமல் இருக்கின்றோம். அஹிம்ச வழியும் போராடி ஆயுத வழியும் போராடி எதுவித தீர்வு திட்டமும் கிடைக்காத நிலையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம்.
இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா வோட் பண்ண போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். மூணாவது தடவையா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கேட்கிறார், மற்ற மைத்ரி கேட்கிறார். எனக்கு மைத்ரி பத்தி ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன செய்ய போறார், என்ன செய்தவர் ஒன்றுமே தெரியாது. ஆனா மஹிந்த ராஜபக்ஷ பத்தி தெரியும். நிறைய மாற்றம் கொண்டிருக்கிறார், நிறைய டெவலப் பண்ணிருக்கு ஸ்ரீலங்கா முதல்ல விட. அவர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட். அது இப்ப எங்களுக்கு டோட்டலா 100% கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எஜுகேஷன் வைஸ் ஒவ்வொரு இயரும் அவர் என்ட்ரன்ஸ் ஆகல கூட்டுறார். ஆனா ஒரே ஒரு மைனஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷனுக்கு கொஞ்சம் ஆபத்து வருது. இப்ப பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ கூட என்கரேஜ் பண்றோம். ஸ்ரீலங்கால ஒரு யூனிக்னஸே ஃப்ரீ எஜுகேஷன், அதுக்கு பாதிப்பு வந்துடும் என்றான் ஒரு பயம். எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் கட்டாயம் தேவை. சேஞ்ச் வரணும் பண்றதுக்காண்டி கட்டாயம் ஆட்சிதான் மாற வேணும் என்று எதிர்பார்க்கிறது. எனக்கு என்ன பொறுத்தவரை அதுல ஒன்றுமே இல்ல. மைத்ரியை பற்றி, மைத்ரி என்ன செய்வர், அவரை போல நம்பலாம், என்ன செய்யறது பத்தி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இவ்வளவு வருஷமா ஜனாதிபதி செய்திருக்கிறது, நாங்க நன்மைகள் கணக்கு இருக்குது. அவர் இன்னும் அடுத்த மூலாந்திரம் வரைக்கும் இன்னும் தன்ற பழைய கோட்பாளை விட புதுசா எங்களுக்கு ஒரு சேஞ்சா கொண்டு வரத நான் எதிர்பார்க்கிறேன்.
இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள் அதீத விருப்பம் காட்டக்கூடிய சூழ்நிலை இந்த நாளில் இருக்குது. முக்கியமாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அதுவும் இருக்குது. அதை விட யுத்தம் நிறைவடைந்த பொழுதிலும் இந்த அதையே சொல்லி சொல்லி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை வந்து எங்களை வந்து ஒரு ஒரு விரக்தி நிலைக்கு தான் தள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்திய காலத்துல நாங்கள் மிகுந்த சிரத்தையோடு எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஏற்கனவே இந்த பகுதிகளில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் நிறைவாக பகிர்வுகள் வந்து பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இப்ப இருக்கிற நிலைமை செத்து போன பாம்பு மாதிரி தான் இருக்கு. அதனால மாற்றங்கள் வேணும்.
என்ன செஞ்சு வேட்பாளர்களையும் முக்கியமா இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இந்த வேலை வாய்ப்பு மற்ற இதர விஷயங்கள்ல கூடிய கரிசனை காட்டுற அப்படி மஹிந்த ராஜபக்ச அவர் தான் செய்வார் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு வந்த பிறகு எங்களுக்கு நிறைய கல்வி சம்பந்தமான நிறைய அபிவிருத்தி இதர திட்டங்களும் செய்து வந்திருக்கிறார். எல்லா விதமான அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறார். தொழிற்கல்விகளை அமைச்சு வந்திருக்கிறார். சுருக்கமாச்சா நானும் ஒரு யுத்தத்துல பாதிக்கப்பட்டவன் தான். முந்தைய காலங்களோட ஒப்படைக்குள்ள இப்ப வடக்கு திருக்கமா அபிவிருத்தி வேலை
முறையாக
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வெற்றிக்காக தெற்கே இருக்கும் சிங்கள பௌத்த வாக்குகளை அதிகம் நம்பியிருக்கின்றார். போரில் வெற்றி பெற்றதை சாதனையாக கூறி மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று ஆளும் தரப்பு நம்புகிறது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மீண்டும் வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தெற்கிலங்கை வாக்காளர்களை சந்தித்தார் தற்போது இலங்கை சென்றிருக்கின்ற நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கும் குறைவான நாட்களே இருக்கும் நிலையில் இலங்கையில் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியிருக்கிறது. சுமார் 1.5 கோடி வாக்காளர்களை கொண்ட இலங்கையில் சிங்கள கிராமப்புறங்கள் நிறைந்த நாட்டின் தென்பகுதி அதிபர் ராஜபக்ஷவுக்கு சாதகமான பகுதியாகவே கருதப்பட்டு வருகிறது. தற்போதைய அரசின் பிரதியமைச்சராக இருக்கும் பிரபாகணேசன் சிங்கள கிராமப்புற வாக்குகள் அனைத்தும் தங்களுக்கே கிடைக்கும் என்கிறார்.
இன்று எதிரணி என்று சொல்லும் இந்த எதிரணியிலே பல தலைவர்களை கொண்ட கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்த கூட்டணியிலே எவருமே முன்னிலையில் நின்று பிரச்சாரத்துக்கு ஈடுபடுவதில்லை. மாறாக நகரங்களில் மட்டும் இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கிராம மட்டத்தில் இருக்கும் வாக்குகள் தான் அதிகமான வாக்குகள். ஆகவே நிச்சயமாக இம்முறை பாரிய பல லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றியிடக்கூடிய சந்தர்ப்பம் எமது ஜனாதிபதிக்கு இருக்கின்றது.
ஆனால் இந்த கூற்றை மறுப்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் மாற்றத்திற்கான வேட்கை தெற்கு பகுதியில் இருந்துதான் துவங்கியது என்கிறார் ஜனநாயக தேசிய முன்னணியின் தலைவரும் மேற்கு மாகாண கவுன்சிலின் முன்னாள் உறுப்பினருமான டாக்டர் குமரகுருபரன்.
இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த ஆட்சி மாற்றம் என்கின்ற இந்த கருதுகோள் தமிழ் மக்கள் சார்ந்ததாக அன்றி தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தான் உருவானது. ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை என்ற வகையிலே தான் இந்த பொது வேட்பாளரை உருவாக்கி இருக்கின்றார்கள். தென் மாகாணத்தில் இருக்கின்ற ஹம்பாந்தோட்டை என்ற டிஸ்ட்ரிக்டை தவிர ஏனைய இடங்கள் எல்லாம் பாரிய ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்றன.
கொழும்பு நகரில் வசிக்கும் தமிழர்களை பொறுத்தவரை தற்போதைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையையே கொண்டிருக்கிறார்கள்.
முதலாவது வந்து வாழ்வாதார பிரச்சனையும், அடுத்ததாக வந்து நிறைவேற்ற அதிகாரத்தை அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி நடக்கிற மாதிரி மக்கள் இப்போ நினைக்கிறாங்க. அதில் ஒரு நீதித்துறை வந்து சுயமாக இயங்குவதில்லை. தான் சில இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் இனவாதங்களை பூசி அதை திசை திருப்ப பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்கிறது.
கொழும்பு நகரை பொறுத்தவரை ஆங்காங்கே தென்படும் பேனர்களை தவிர தேர்தல் தொடர்பான பரபரப்பை அதிகம் காண முடியவில்லை. ஆனால் அங்கிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட பல சிறிய மன்றங்களை காண முடியும். போன்ற சிங்கள மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை முக்கிய விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள்.
அவ்வளோ என்ன இது இதாகினா ஒன்று எனக்கு வாக நிறைய என்ன களிம்பேனிது.
எங்களை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை, எந்த இடத்துக்கும் சுதந்திரமாக இப்போது வாகனத்தில் செல்ல முடியும். முன்னர் அப்படியான நிலைமை இருக்கவில்லை தானே. மக்கள் மத்தியில் இரண்டு தரப்புக்கும் சம அளவில் ஆதரவு இருக்கிறது என்று தான் கருதுகிறேன். யுத்தத்தை முடித்தது ஒரு பெரிய விஷயம்.
ஜனாதிபத்துமா ஹொந்தாய்க்கியமுக்கோ கிசிமே காக்கினா அவட்டையும் நாயோ இக்கேனே கந்த பண்ணுவோம்
ஜனாதிபதி நல்லவர் என்று வைத்துக் கொள்வோமே, ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் தான் மரத்தை அரிக்கின்ற புழுக்களை போன்றவர்கள். உள்ளுக்குள் இருக்கின்ற புழுக்கள் அரித்து அரித்து மரமே விழுந்துவிடும். இங்கும் அப்படியான ஒரு நிலைமைதான் ஏற்படுகிறது.
சில மாதங்களுக்கு முன்பாக வன்முறைக்கு உள்ளான அழுத்கம பேருவள போன்ற பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை தற்போதைய ஜனாதிபதி மீது கடுமையான அதிருப்தி வெளிப்படுகிறது.
நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு என்னவித பிரச்சனையும் இல்லாமல் அல்லாட இருப்பதனால நல்ல ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும். அதனால் நாங்கள் எல்லாரும் இந்த பையனை ஓட் பண்ணுவோம். மஹிந்தே கல்ல மஹிந்தே பண்ணவே மாட்டோம், மைத்திரிபாலை தான் பண்ணுவோம் தனி ஓட்டாக. எங்களோட வீட்டில் 32 ஓட்டுக்கு மைத்திரிபாலை மட்டும்தான் கொடுப்போம். மைத்திரி கண்டிப்பாக.
சிங்களர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பாக்கெட் மீட்டிங் என்று அழைக்கப்படும் சிறு கூட்டங்களை எதிர்க்கட்சி கூட்டணி நடத்தி வருகிறது. இந்த கூட்டங்களில் பௌத்த பிக்குகள் சிலர் சிறிசேனவுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து வருவதை காண முடிந்தது. ஜனாதிபதி மஹிந்தவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படுவது அவரது தொகுதியான அம்பாந்தோட்டை பகுதி. கொழும்பு நகரிலிருந்து அங்கே செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் வே வாகன ஓட்டிகளுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த எக்ஸ்பிரஸ் சாலையை அடைவதற்கு முன்பாக வரும் தங்கல்ல, ஹுங்கம போன்ற பகுதிகளில் மஹிந்தவின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் தேர்தல் அலுவலகங்கள் நிறைய கண்ணில் தென்படுகின்றன. சிறிய கிராமப்புற பகுதியாக இருந்த அம்பாந்தோட்டை ஜனாதிபதியின் சொந்த தொகுதி என்பதால் கடந்த 10 ஆண்டுகளில் அதீத உள்கட்டமைப்பு வசதிகளை கண்டிருக்கிறது. சர்வதேச கூட்டரங்கு, சர்வதேச விமான நிலையம், துறைமுகம், அதிவேக சாலைகள் என காட்சியளிக்கிறது அம்பாந்தோட்டை. 5.5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இந்த தொகுதியில் சுமார் 4,36,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இங்கு வசிப்பவர்களில் 97% பேர் சிங்கள மொழி பேசுபவர்கள். சுமார் 2% இஸ்லாமியர்களும் இங்கு வசிக்கிறார்கள். சில இஸ்லாமியர்கள் மஹிந்தவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்.
இன்று இலங்கையிலே நிம்மதியாக எந்த பயமும் இல்லாமல் நாட்டிலே செல்லக்கூடிய எந்த நேரமும் இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம், அந்த பயங்கரவாதத்தை ஒழித்து 30 வருடங்களுக்கு பின்பு எங்களுக்கு சுதந்திரம் எடுத்து அந்த ஒரு ஜனாதிபதியாக மக்கள் அவரை காண்கின்றார்கள். அதை கொண்டு அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார்.
வேறு சில இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக மஹிந்தவை நிராகரிக்கிறார்கள்.
சிறுபான்மை மக்களுக்கு சரியான வேற்றுமை நடக்குது இந்த ஜனாதிபதியாலே.
சில வேலைகள் செஞ்சுருக்காங்க, அவர் வழிகள் செஞ்சுருக்காங்க, ஹார்பர் கட்டிருக்காங்க, ஏர்போர்ட் கட்டிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன். நாட்டில் வேறு மதம் குலம் பார்க்கக்கூட எங்களுக்கு அந்த பற்றி எங்களுக்கு ஒரு மாதிரி சும்மா முஸ்லீம்களை பார்த்து தமிழர் மக்கள் மேலே பார்க்கக்கூட எங்களுக்கு ஒரு மாதிரி இந்த குறைபாடு மாதிரி தெரியுது.
மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரை தென்பகுதியில் இருக்கும் சிங்கள கிராமங்களில் இருந்துதான் அதிக வாக்குகள் கிடைக்கும் என்கிறார் கொழும்பிலிருந்து செயல்படும் சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவை சேர்ந்த பாக்கியசோதி சரவணமுத்து.
I think Mahinda Rajapaksa's main support base will still be in the rural.
Mahinda Rajapaksa-vin mukhiya aadharavu thalamaga tenpagudhi gramangal dhaan irukkum ena naan nenikiren. அங்கு இன்னும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக இருக்கின்றன. ஆனால் கடைசி சில நாட்களில் சிங்கள கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள் மனம் மாறுவார்கள். அது எதிரணிக்கு சாதகமாக இருக்கும் என்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சுமந்திரன்.
சிங்கள கிராமப்புறங்களிலே கூடுதலாக ஜனாதிபதிக்கு ஆதரவு இருப்பதாக தெரிந்தாலும் கூட இந்த கடைசி 3-4 நாட்களிலே நடக்க போகிற மாற்றம் பொது எதிரணி வேட்பாளருக்கு
மகிந்தவின் ஆளும் கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு தலைவராக வெளியேறி எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மேற்கு மற்றும் தென் பகுதிகளைத்தான் அதிகம் நம்பியிருக்கிறது மகிந்தவின் கூட்டணி. இருந்தபோதும் தங்கள் கடுமையான தேர்தல் பிரச்சாரமும் கடைசி நிமிட மனமாற்றமும் ஆளும் கூட்டணியிலிருந்து தலைவர்கள் தொடர்ந்து வெளியேறி வருவதும் தங்களுக்கு சாதகமாக அமையும் என நம்புகிறார்கள் சிறிசேன முகாமைச் சேர்ந்தவர்கள். இந்த இருவித நம்பிக்கைகளுடன் களைகட்டி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல்.
1000 ஊர் மக்கள் இணைந்தே கங்கை போல் கோஷம் எழுப்புகிறாரே, நாட்டை காத்திட புதிய மகனை கேட்டே.
சுபதாரதி தொலைவிலே உதித்தே சுப நேரம் அருகிலே என்றதே மனிதத்துவம் கொண்ட மகன்.
சென்னை இலங்கை தேர்தல் களம் குறித்த பெட்டகத்தை தயாரித்தளித்தவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். நேர்களே, தேர்தல் செய்திகள் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. இருந்தும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் எங்களுடைய ஃபேஸ்புக் முகவரி மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இனி தலைப்புச் செய்திகள்.
ஜாவா கடலில் வீழ்ந்து ஏர் ஏசியா விமானத்தின் உடைந்த பாகங்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்தோனேஷிய குழுவினர் கடல்படுக்கையில் காணப்பட்ட பெரிய பாகங்கள் நான்கு மீது தமது கவனத்தை திருப்பியிருக்கிறார்கள். இந்தியாவில் ஜப்பானிய மாணவி ஒருவரை கடத்தி பல இடங்களுக்கும் அழைத்துச் சென்று ஒரு மாத காலமாக அவரை பாலியல் வல்லுறுத்தப்படுத்திய சம்பவம் தொடர்பாக ஐவரை இந்திய காவல்துறை இப்போது கைது செய்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.